அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் முதல் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். இலங்கை மலையக மண்சரிவு ஏற்பட்டு 4 நாட்களான நிலையில் இன்று ஒரு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்.
We managed to recover another female dead body in the morning and some valuable possessions of the people who are missing and also some carcasses.
இந்த குறிப்பிட்ட இடத்தில் மண்சரிவில் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் முகாமுக்கு சென்றிருக்கும் மாணிக்க வாசகம் வழங்கும் ஒரு செய்தி தொகுப்பு. இந்த குழந்தைகளை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்க வடமாகாண சபை தயாராக இருப்பதாக கூறும் வடமாகாண சபை உறுப்பினர் சி வி கே சிவஞானத்தின் செவ்வி. தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு புதிய தலைவராக EVKS இளங்கோ நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நாளை மறுநாள் அறிவிக்கப் போவதாக GK வாசன் அறிவித்திருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
புர்கினோ ஃபாசோவில் அதிபர் பதவியிலிருந்து பிளேஸ் கேம்பாவோர் அகற்றப்பட்டதை அடுத்து புதிய தலைவர் யார் என்பதில் குழப்பங்கள் நிலவிய சூழ்நிலையில் லெப்டினன்ட் கர்னல் ஐசக் ஜிதா நாட்டின் புதிய தலைவராவதற்கு தாம் சம்மதிப்பதாய் அந்நாட்டின் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. நிர்வாகத்தின் பொறுப்பை தான் ஏற்பதாகவும் நாடு விரைவில் ஜனநாயகத்துக்கு திரும்பும் என்றும் ஜிதா நேற்றிரவு அறிவித்திருந்தார்.
J'assume désormais les responsabilités de chef de cette transition et de chef de l'État pour assurer la
நாட்டின் தலைவர் பொறுப்பை தான் ஏற்பதாக முன்னதாக கூறியிருந்த ஜெனரல் ஒனோரே த்ரவோரே தற்போது ஜிதாவின் இந்த பிரகடனத்தில் கையொப்பமிட்டிருக்கிறார். பதவி அகற்றப்பட்டிருக்கின்ற பிளேஸ் கேம்பாவோருக்கு மிகவும் நெருக்கமானவராக ஜெனரல் ஒனோரே த்ரவோரேயை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கருதுகின்றனர். கேம்பாவோரின் 27 வருட ஆட்சியை நீட்டிக்க முயற்சிகள் நடந்ததை அடுத்து வன்முறை மிக்க ஆர்ப்பாட்டங்கள் வெடித்திருந்த நிலையில் அவர் பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறி ஐவரி கோஸ்டுக்கு சென்றிருக்கிறார்.
இலங்கையில் பதுளை மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இறந்தவர்கள் அல்லது காணாமல் போனவர்களின் மொத்த எண்ணிக்கை இலங்கை அதிகாரிகள் 38 குறைத்திருக்கின்றார்கள். தோட்டத் தொழிலாளர்களின் குடியிருப்புகள் நிலச்சரிவில் அகப்பட்ட நிலையில் அதில் பாதிக்கப்பட்டவர்களின் பெயர் விவரங்கள் தம்மிடம் தற்பொழுது இருப்பதாக போலீசார் கூறியிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் இறந்தவர்களின் மிக குறைந்த அளவினரே சடலங்களை இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றன. சகதியை முடிப்பாடுகளையும் அகற்றி மோப்பநாய்களின் உதவியுடன் இராணுவத்தினால் மேற்கொள்ளப்படும் மீட்பு பணிகள் கடுமையான மழை மோசமான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பலர் தமது குடும்பங்களை மொத்தமாக இழந்திருக்கின்றார்கள். பல குழந்தைகள் அனாதைகளாகியிருக்கும் நிலையில் அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது.
இந்தியாவிலிருந்து வங்கதேசத்துக்கு மின்சாரம் செல்லும் மின்கட்டமைப்பில் கோளாறு ஏற்பட வங்கதேசத்தில் நாடு முழுக்கவுமாக மின்வெட்டு ஏற்பட்டது. சில மின் நிலையங்கள் ஒரு சில மணி நேரத்தில் மீண்டும் செயல்பட துவங்கியிருக்கின்றன. ஆனால் நாடு முழுவதற்குமாக மறுபடியும் எப்போது மின்சாரம் கிடைக்கும் என்பதை இப்போதைக்கு சொல்ல முடியாது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பிரதமர் அலுவலகம், நாடாளுமன்றம் மற்றும் பிற அரசு அலுவலகங்களுக்கும் கூட மின்சாரம் இல்லாமல் போனது. ஜெனரேட்டர் மின்சாரத்தை கொண்டே நாட்டின் முக்கிய விமான நிலையம் செயல்பட்டது.
கடந்த ஞாயிறன்று தென்னாப்பிரிக்காவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் கொலை செய்யப்பட்ட அந்த நாட்டின் கால்பந்து அணியின் தலைவர் சென்சோ மைவியா அவர்களுக்கு உணர்வுபூர்வமான அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது. வளர்ந்து வரும் நட்சத்திரமாக பார்க்கப்பட்ட அவருக்கு டர்பனில் நடந்த இறுதி நிகழ்வில் லட்சக்கணக்கான கால்பந்து ரசிகர்களுடன் அரசாங்க பிரதிநிதிகள், முன்னணி கால்பந்தாட்ட வீரர்கள் மற்றும் பிரபலங்களும் கலந்து கொண்டார்கள். பலர் அவரது பழங்களுடனான டிஷர்ட்டுகளை அணிந்திருந்தார்கள். யோனஸ்பர்க் அருகே தனது தோழியின் வீட்டுக்குள் ஊடுருவியர்களுடன் போராடிய பொழுது கடந்த வாரம் 27 வயதில் சென்சோ மேவியா அவர்கள் கொல்லப்பட்டார். இவருடைய கொலை ஆத்திரத்தையும் தென்னாப்பிரிக்காவில் துப்பாக்கி குற்றங்களை ஒழிப்பதற்கான விவாதத்தையும் மீண்டும் ஏற்படுத்தியிருக்கின்றன.
எகிப்தில் ஒருபாலுறவு திருமணம் என்று கூறப்படும் திருமணம் ஒன்றின் வீடியோவில் தோன்றியிருந்த ஆண்கள் 8 அந்நாட்டின் நீதிமன்றம் ஒன்று 3 சிறை தண்டனை விதித்திருக்கிறது. இந்த திருமண வீடியோ 2 முன்பு இணையத்தில் மிகவும் பிரபலமடைந்திருந்தது. அநாகரிகமான படங்களை வெளியிட்டார்கள் என்றும் தகாத உறவு முறையை தூண்டிவிடும் விதமாக நடந்து கொண்டார்கள் என்றும் இந்த ஆண்கள் மீது குற்றம் காணப்பட்டிருக்கிறது. நைல் நதியில் படகொன்றில் நின்று 2 மோதிரம் மாற்றிக்கொண்டு தழுவிக்கொள்ள சுற்றி நிற்கும் நண்பர்கள் கொண்டாடுவதாக இந்த வீடியோ அமைந்திருக்கிறது. இது ஒருபாலுறவு திருமணம் அல்ல என குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர்.
அன்பார் மாகாணத்தில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த படுகொலை நடவடிக்கை ஒன்றை புதிதாக மீண்டும் அரங்கேற்றியிருப்பதாக ஈராக்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தமக்கு அவர்கள் காட்டிய எதிர்ப்புக்காக பழிவாங்கலாக அல்பூர் நிமிர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் குறைந்தபட்சம் 50 பேரையாவது வரிசையாக நிற்க வைத்து இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டதாக அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். ஒரு மனித புதர்குழிக்குள் 30 அதிகமான சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை பதுளை மாவட்டம் ஹல்தமுல்லை பிரதேச தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதி ஒன்று முழுமையாக மண் சரிவில் புதையுண்டு இன்றோடு 4 நாட்களாகியிருக்கும் நிலையில் இன்று சனிக்கிழமை மேலும் ஒரு பெண்ணின் சடலம் அங்கே மீட்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் தற்பொழுது அங்கிருக்கும் மாணிக்க வாசகம்.
பதுளை மாவட்டம் கொஸ்லாந்தை மீரியபெத்தையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் தொடர்ந்தும் 4 நாளாக மேற்கொள்ளப்பட்டுள்ள மீட்பு பணியில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக மீட்பு பணிகளுக்கு பொறுப்பான மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா அவர்கள் பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார்.
We managed to recover another female dead body in the morning and some valuable portions of the people who are missing and also some carcasses of
மேலும் ஒரு பெண்ணுடைய சடலத்தை நாங்கள் இன்று காலை மீட்டுள்ளோம். இதுவரையில் அந்த பகுதியில் 6 சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. கால்நடைகள் வீட்டு மிருகங்களின் எச்சங்களும் கிடைத்திருக்கின்றன. அத்துடன் அந்த பிரதேசத்து மக்களுக்கு சொந்தமான தங்க ஆபரணங்கள் சிலவற்றையும் நாங்கள் மீட்டிருக்கின்றோம். நிலச்சரிவினால் அள்ளிவரப்பட்ட வீடுகளும் காணாமல் போயிருப்பவர்களும் புதையுண்டிருக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற இடத்தை இப்போது நெருங்கியிருக்கின்றோம். அந்த இடத்துக்கு சுமார் 50 தூரமே இன்னும் பாக்கியாக இருக்கிறது. இந்த பகுதியில் முன்னர் பயன்படுத்தப்பட்டு வந்த பாதையை நாங்கள் புதிதாக அமைக்கும் பாதையுடன் இணைத்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையில் வாகனங்கள் செல்லக்கூடியதாக விரைவில் அமைக்கலாம் என்று நம்புகின்றோம் என்றார் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா அவர்கள். இதற்கிடையில் பதுளை மாவட்டத்தின் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்படத்தக்க வகையில் மலைப்பாங்கான பகுதிகளில் வெடிப்பு ஏற்பட்டிருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான இடங்களிலிருந்து மக்களை அப்புறப்படுத்தி பாடசாலைகளில் அதிகாரிகள் தங்க வைத்திருக்கின்றார்கள். அப்புதலை நகரை அண்மித்த வியாரகல என்ற இடத்திலும் இத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன.
23 குடும்பங்கள் இருக்கு. இப்போ இங்கே எல்லாத்தையும் நாங்கள் கிராம சேவக ஏஜி ஆஃபீஸ்லேருந்து வந்து மேலேயெல்லாம் போய் பார்த்து அந்த வெடிச்சிருக்கிறத எல்லாத்தையும் பார்த்த பிறகு இங்கே ஒருத்தரையும் நிறுத்த வரலான்ட்டாங்க. இன்றைக்கு பேருந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அல்தமுல்லை ஸ்கூலில். நாங்கள் அவ்வளோ பேத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கோம். வீடு வாசலில் சாமான முட்டுகள் கிடக்கு, ஆடு மாடுகள் கிடக்கு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் போக முடியாததுனால ஒரு 7-8 பேர் மட்டும் இங்கே நிற்கிறோம். மற்ற அவ்வளோ பேத்தையும் வாகனம் போட்டு அனுப்பியிருக்கோம் ஸ்கூலுக்கு. இப்போ எல்லாரும் ஸ்கூலில் தான் இருக்காங்க. ஏன்னா இது ஒரு பகுதி, இந்த ஆற்றுக்கு இங்கேயால் இந்த அப்படி இந்த இது வந்துச்சுன்னு சொன்னால் சிலுப்பு அந்த பனிய பாலம் இருக்குது. பிளாக்கோட்டுக்கு இங்கேயால பாலம் இருக்குது. அந்த துண்டோடு அப்படியே மேலேருந்து வரும். மேலே எல்லாம் வெடிச்சு தான் இருக்குது. ஆனால் எந்த நேரத்தில் போகுங்கிறது எங்களுக்கு சரியாக சொல்ல முடியாது. இதிலிருந்து ஒரு 3 மேலே தான் இந்த மலை, இந்த மலையில் தான் இந்த ரோட்டோடு அப்படியே வெடிச்சு 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 இறங்கியிருக்கு. இப்போ அரசாங்கத்தில் தானே இதை விட்டு போக சொன்னால் சாதாரணமாக ஒரு வெடிப்பம் வந்து ஒரு 4 5 அப்படி ஒரு 10 இப்படி இப்படி குறுக்க போயிருக்கு. பனியை வர்ற மாதிரி தான் போயிருக்கு. பயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த வெடிப்புக்கும் இதுக்கும் பார்க்கக்குள்ள மலைக்கும் பயமாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் வரலாம் அப்படிங்கிறது
என்றார் வியாரகளை சேர்ந்த கதிரவேல் ராஜா அவர்கள்.
அப்துல் அவருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்த குறிப்பிட்ட இடத்தில் மண் சரிவில் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் முகாமுக்கு இன்று சேர்ந்திருந்தார் மாணிக்க வாசகம். அவர்கள் பற்றி அவர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
பூனாகலை பாடசாலையில் மீரியா பெத்தையில் பாதிக்கப்பட்ட மக்களில் பெரும் எண்ணிக்கையானவர்களுடன் காணாமல் போயுள்ளவர்களின் பிள்ளைகளான சிறுவர்களும் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சிறுவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் இழப்பை அவர்கள் உணர்ந்து கவலையில் ஆழ்ந்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்படாமல் பாதுகாப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதற்காக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையைச் சேர்ந்த அதிகாரிகள் அவர்களுக்கான உளவியல் சமூக ஆற்றுப்படுத்தல் செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள்.
இவர் சொல்ற மாதிரியே சொல்லுங்க.
இதேவேளை வெளியாரின் வருகையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு வழிகளிலும் இடைஞ்சல்கள் ஏற்படுவதாகவும் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்துள்ள சிறுவர்களின் பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படும் என்பதற்காகவும் வெளியாரின் வருகையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெயர்ந்தவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள பாடசாலைகளில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர். இயற்கை அனர்த்தம் காரணமாக பெற்றோரை இழந்த சிறுவர்கள் 65 வரையில் இங்கு தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அவர்களை எவரும் தனியாக அடையாளம் காணாத வகையில் அங்குள்ளவர்களுடனும் ஏனைய சிறுவர்களுடனும் அதிகாரிகள் இரண்டரை கலந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த சிறுவர்களின் எதிர்காலம் குறித்து அரசாங்கம் உரிய கவனம் எடுத்திருப்பதாகவும் அது தொடர்பிலான பூர்வாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அங்குள்ள பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகள் தெரிவித்தனர். குஸ்லாந்தை மீரியாபெத்தையில் இடம்பெற்ற நிலச்சரிவு அனர்த்தத்தில் காணாமல் போயுள்ள மற்றும் உயிரிழந்த மக்களுக்கு கவலையும் அஞ்சலியும் செலுத்தும் வகையில் காணும் இடங்களிலெல்லாம் வெள்ளைக்கொடிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. கடைகள், வீதிகள், வாகனங்களில் அவற்றிலும் இந்த வெள்ளைக்கொடிகளே காட்சி தருகின்றன. வீதிகளில் கவலை வெளியிடும் வாசகங்களும் அஞ்சலி வாசகங்களும் அடங்கிய பதாதைகளும் கட்டப்பட்டிருக்கின்றன. பல இடங்களில் அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுதிரி ஏற்றப்பட்டிருந்தன. இத்தகைய நிகழ்வொன்று கிரேக் தோட்டத்தில் இன்று காலை இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் அந்த தோட்டத்தைச் சேர்ந்த மக்களும் தோட்ட அதிகாரியும் மற்றவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள்.
கோஸ்லாந்தில் நடந்த சம்பவம் நமக்கு யாருமே மறக்க இயலாது.
அது எங்களுக்கும் எந்த ஒரு துக்க தினம் என்று அது அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாடம். நம்ம காலையிலேருந்து அவங்க நினைக்கல இப்படி நம்ம திடீர்னு போய் இறக்கணும் சொல்லிட்டு நாங்களும் அப்படித்தான் இப்படி நடந்தால் யோசிக்கணும். வாழ்க்கை ஒழுங்காக போகுதா, நம்மளோட உயிர் ஒழுங்கான முறையில் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும்.
கவலையும் அஞ்சலியும் செலுத்துவதுடன் தோட்டப்பகுதி மக்கள் நின்றுவிடவில்லை. கொஸ்லாந்தையிலும் பூனாகலையிலும் பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் தங்களால் இயன்ற அளவில் உணவுப் பொருட்களையும் அத்தியாவசியப் பொருட்களையும் பலரும் வாகனங்களில் எடுத்துச் செல்வதை காண முடிந்தது. இதனால் இந்த இரு இடங்களுக்கும் செல்லும் வீதிகளில் வாகன போக்குவரத்தும் மக்கள் நடமாட்டமும் அதிகமாக இருக்கின்றன.
மாணிக்க வாசகம். இதேவேளை பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்க வடமாகாண சபை தயாராக இருப்பதாக கூறுகிறார் வடமாகாண சபையின் உறுப்பினர் சி வி கே சிவஞானம். இது குறித்து அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் பூபாலரட்னம் சேவகன்.
நேற்றைய தினம் எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்களோட விசேட கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் இந்த பிள்ளைகளுடைய சில கதைகள் அவருடைய கருத்துக்களும் கருத்துக்கப்பட்டது. அப்பொழுது எனவே இதை பற்றி நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். இந்த பிள்ளைகள் அநாதைகளாக என்று அப்படியாக இருக்கக்கூடாது என்பதால் ஏற்கனவே எங்கள் முதலமைச்சர் அவர்கள் அம்பலப்பட்டி ஹிந்து காலேஜோடையும் பேசியிருக்கிறார். அவருடைய 10 பேருக்காவது அதில் அவர்களை சேர்க்கலாம். ஏனையவர்களை யாழ்ப்பாணத்திலே விடுதிகள் உள்ள இடத்திலே அவர்களை சேர்த்து நாங்கள் அதை பராமரிக்கிற பொறுப்பு எங்களுக்கு ஒப்படைக்கப்படுமையானால் நிச்சயமாக மாகாண சபை அதற்கான பொறுப்பு ஏற்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான நிலைப்பாடு எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனால் இருக்கிற சில சட்ட சிக்கல்கள் இருக்கிறது என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொண்டோம். அரசாங்கம் அதற்கு ஒப்புதல் அளிக்குமே ஆனால் அவர்களை பராமரிக்க வேண்டும் என்ற விருப்பு உணர்வு நேற்றைய தினம் எங்களுடைய உறுப்பினர் மத்தியில் ஏகமனதாக இருந்தது. அதை பொறுப்படுத்த நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். அந்த வழிவகைகள் வறுமையானால்
குறிப்பாக வடமாகாண சபைக்கான நிதி ஆதாரங்கள் போன்ற விஷயங்கள் பெருந்தொகை இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை தொடர்ச்சியாக நீண்டகால அடிப்படையில் பராமரிப்பதற்கான வசதிகளை கொண்டிருக்கின்றன.
நாங்கள் வட மாகாண சபையினுடைய நிதியை நம்பி இந்த தீர்மானத்துக்கு வரவில்லை. எங்களுடைய உறவுகள் அது புலத்திலும் நிலத்திலும் இருக்கின்ற உறவுகள் நிச்சயமாக அதை எங்களாலே அந்த நிதியை ஒரு ட்ரஸ்டாக ஒரு நம்பிக்கை நிதியமாக உருவாக்கி அந்தந்த நாங்கள் சேர்க்கக்கூடிய பாடசாலைகளிலே அவர்களுக்கு அந்த காலத்துக்கான நிதியை வைப்பு செய்துவிட வேண்டும் ஒரு எண்ணம் தான் எங்கள்ட்ட இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதை பொருட்படுத்திவிட்டு அவர்களை கைவிடாமல் இருப்பதற்காக ஒரு நிதியத்தை உருவாக்கி அந்தந்த பாடசாலைகளிலே அதை அவர்கள் தொடர்ச்சியாக உயர்கல்விக்கு போக மட்டும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் எங்களுக்கு இருந்தது.
மீண்டும் அந்த நிதி தொடர்பாக அல்லது அதுக்கான வசதி தொடர்பான பிரச்சனை தான் கேட்க வேண்டியிருக்கின்றேன் என்று சொன்னால், ஏற்கனவே வடமாகாணத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி, அந்த போரினாலும் குடும்பங்களை இழந்த பல குழந்தைகள் அங்கு இருக்கின்றார்கள். அவர்களை பராமரிப்பதற்கு வடமாகாண சபை ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கின்றதா? அதற்கான இப்படி ஏதாவது ஏற்பாடு இருக்கின்றதா?
உண்மையாக இப்பொழுது அந்த விடயம் எங்களுடைய பாரிய கவனத்தில் இருக்கிறது. புள்ளி விவரங்களை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 14,000 பிள்ளைகள் இவ்வாறு இங்கேயும் இருக்கிறார்கள் தான். அவர்கள் ஏதோ ஒரு வகையில இப்பொழுது கல்விகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் உதவி தேவை என்பதையும் எங்களுடைய தெளிவான எங்களுடைய கணக்கின்படி 75,000 பெண்தலைமைத்துவ குடும்பங்கள், 14,000 மேற்பட்ட இப்படியான சிறுவர்கள், 18,800 மேற்பட்ட வலுவிழந்தவர் என ஒரு கணக்குகள் இருக்கிறது. அவர்களுடைய தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய நிலையிலே தான் இருக்கிறோம். ஆனால் இப்படி ஒப்பிட்ட ரீதியிலே இது ஒரு 75 பிள்ளைகள் நிச்சயமாக அங்கே ஒரு பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏற்கனவே ஒரு பின்தங்கிய பொருளாதாரத்தோடு இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள். ஆகவே அவர்களுக்கு எங்களிலும் பார்க்க நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பும் தான், எங்கள் எல்லோருடைய கணிப்பும் அதுதான். இது ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல. 75 பிள்ளைகளை பராமரிப்பது என்பது எங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனையாக பாரமாக இருக்காது.
வடமாகாண சபை உறுப்பினர் சி வி கே சிவஞானம் செவ்வியின் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தி அரங்கத்தில் அடுத்து இந்திய கண்ணோட்டம். தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு புதிய தலைவராக EVKS இளங்கோவன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே சமயம் தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நாளை மறுநாள் அறிவிக்கப் போவதாக GK வாசன் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக EVKS இளங்கோவன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் இன்று இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முன்னதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த BS ஞானதேசிகன் நேற்று முன்தினம் தனது ராஜினாமா கடிதத்தை கட்சித் தலைவர் சோனியா காந்திக்கு அனுப்பினார். அதற்கு பிறகு நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநில தலைமையின் உணர்வுகளை அகில இந்திய தலைமை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று கூறியிருந்தார். தனக்கு தெரியாமல் பொதுச் செயலாளரை நியமிக்க முடிவு செய்தது, மாநில தலைவர்களின் படங்களுடன் கூடிய உறுப்பினர் அட்டையை வழங்க அனுமதி அளிக்காதது உள்ளிட்ட காரணங்களை அடுத்து தான் பதவி விலகுவதாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஞானதேசிகன் தெரிவித்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவரை நியமித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வெளியான பிறகு செய்தியாளர்களை சந்தித்த EVKS இளங்கோவன் குமரி ஆனந்தன் கிருஷ்ணசாமி ஆகிய மூத்த தலைவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெறவுள்ளதாக தெரிவித்தார்.
முறையாக பதவியேற்கவில்லை, விரைவில் ஞானதேசிகன் அவர்களை சந்திக்க இருக்கின்றேன். சந்தித்து விட்ட பிறகு அவரோடு கலந்து ஆலோசித்து நாளைக்கு எத்தனை மணிக்கு பதவி ஏற்பது என்பதை பிறகு அறிவிக்கப்படும் என்பதை மட்டும் இங்கே சொல்லி, எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இந்த அறிவிப்பை தரும்போது நான் வாசலோடு அவர்கள்தான் அவர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன். அதே போல் இன்றைக்கு முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் தங்கபாலு, கிருஷ்ணசாமி, என்னுடைய மரியாதைக்குரிய திரு பிரபு, அதே போல் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் SR பாலசுப்ரமணியம், மூத்த தலைவர்கள் குமரி அளந்தல், இன்னும் கட்சியிலே இருக்கின்ற மூத்த தலைவர்களை எல்லாம் நான் விரைவில் சந்தித்து அவர்களிடம் வாழ்த்து பெற இருக்கின்றேன்.
முந்தைய தலைவரான BS ஞானதேசிகன் முன்னாள் மத்திய அமைச்சர் GK வாசனின் ஆதரவாளராக கருதப்படும் நிலையில் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தில் தன் ஆதரவாளர்களுடன் GK வாசன் ஆலோசனை நடத்தினார். பெருந்திரளான தொண்டர்களும் அவர் வீட்டின் முன்பு திரண்டிருந்தனர். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய GK வாசன், நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மாநில தலைமை மீது பாராமுகமாக இருந்ததால் மாநிலத்தில் கட்சி மிகவும் தொய்வடைந்து விட்டதாக தெரிவித்தார்.
அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரையிலே தொடர்ந்து சில வருடங்களாகவே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனநிலைக்கு மாறாகவே அவர்களுடைய செயல்பாடு அமைந்திருந்தது. குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் தோல்விக்கு பிறகு அகில இந்திய அளவிலே நாம் தோல்வியுற்ற பிறகும் கடந்த 5 மாதங்களாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தமிழக காங்கிரஸ் மீது பாராமுகமாக இருந்ததனுடைய விளைவு இயக்கம் மேலும் தோய்வடைந்த நிலையிலே உள்ளது.
தனது ஆதரவாளருக்கு பதிலாக புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நவம்பர் 3 அறிவிப்பேன் என்றும் GK வாசன் தெரிவித்துள்ளார்.
வருகின்ற காலங்களிலே மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையிலே வளமான தமிழகம், வலிமையான பாரதம் அமைக்க பாடுபடுவோம். நவம்பர் 3 பத்திரிகை நண்பர்களை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நான் அறிவிக்க இருக்கிறேன்.
புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் EVKS இளங்கோவன் நாளை காலையில் பதவியேற்றுக் கொள்கிறார். இளங்கோவன் ஏற்கனவே 2000 முதல் 2002 வரையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்துள்ளார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்து, ஒரு காலத்தில் உலகின் மிகப்பெரிய நோக்கியா செல்போன் தயாரிப்பு தொழிற்சாலையாக வர்ணிக்கப்பட்ட சென்னையின் ஸ்ரீபெரும்புதூர் நோக்கியா செல்போன் உற்பத்தி ஆலை இன்று சனிக்கிழமை முதல் மூடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சென்னைக்கு அருகில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கி வந்த நோக்கியா செல்போன் உற்பத்தி ஆலை இன்று மூடப்பட்டது. இந்திய அரசுடனும் தமிழ்நாடு அரசுடனும் வரி தொடர்பான சிக்கலில் இருந்த இந்த ஆலையில் பணியாற்றும் ஊழியர்கள் நாளை முதல் பணிக்கு வர வேண்டாம் என நிர்வாகம் நேற்று தெரிவித்துவிட்டது. ஆலை மூடப்படும் போது அந்த ஆலையில் 851 நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தனர். 2005 ஏப்ரலில் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்ட நோக்கியா ஸ்ரீபெரும்புதூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் $300 மில்லியன் முதலீட்டில் 210 ஏக்கர் பரப்பளவில் தனது தொழிற்சாலையை அமைத்தது. துவக்கத்தில் சுமார் 3000 தொழிலாளர்களுடன் செயல்பட்டு வந்த இந்த ஆலையில் உச்சகட்டமாக சுமார் 6000 தொழிலாளர்கள் வரை பணியாற்றி வந்தனர். 2006 முதல் இந்த ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட செல்போன்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாக துவங்கின. 2008-2009 காலகட்டத்தில் இந்த ஆலை உலகின் மிகப்பெரிய செல்போன் உற்பத்தி ஆலையாக உருவெடுத்தது. 2013 அந்த ஆலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 21,000 கோடி ரூபாய் அளவுக்கு நோக்கியா நிறுவனம் வரி செலுத்த வேண்டுமென வருமான வரித்துறை கூறியது. இதற்கு பிறகு இங்கு உற்பத்தி செய்யப்பட்ட செல்போன்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதற்கு பதிலாக உள்ளூர் சந்தையில் விற்கப்பட்டதாகவும் அதற்கான விற்பனை வரியாக 2,400 கோடி ரூபாயை தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டுமெனவும் தமிழ்நாடு அரசு நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நிலையில் நோக்கியா நிறுவனத்தை மைக்ரோசாப்ட் நிறுவனம் வாங்கியது. ஆனால் சென்னை தொழிற்சாலை வரி தொடர்பான சிக்கலில் சிக்கியிருந்ததால் இங்கு தயாரிக்கப்படும் செல்போன்களை ஒப்பந்த அடிப்படையில் வாங்குவதற்கு மைக்ரோசாப்ட் ஒப்புக்கொண்டது. இருந்தபோதும் அந்த ஒப்பந்தத்தை இந்த அக்டோபர் மாதத்தோடு முடித்துக் கொள்வதாக மைக்ரோசாப்ட் தெரிவித்ததும் இந்த ஆலையில் உற்பத்தியை நிறுத்துவதாக நோக்கியா கடந்த அக்டோபர் மாதம் 7 என்று அறிவித்தது. நோக்கியா நிறுவனத்தை பொறுத்தவரை வரி பிரச்சனையில் சிக்கியதிலிருந்தே விருப்ப ஓய்வு திட்டத்தின் மூலம் பெரும் எண்ணிக்கையில் ஆட்குறைப்பு செய்து வந்தது. மீதமிருந்த 851 தொழிலாளர்களும் நேற்று வரை பணிக்கு வந்து சென்று கொண்டிருந்தனர். நேற்று நிர்வாகத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த தொழிலாளர்களுக்கு அவர்கள் பணியாற்றிய காலத்தை பொறுத்து 6 லட்சம் ரூபாய் முதல் 9 லட்சம் ரூபாய் வரை அளிக்க இந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டிருப்பதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது இழப்பீடு கிடைத்தாலும் அடுத்ததாக என்ன செய்வது என்பது தெரியாமல் இந்த தொழிலாளர்கள் தவித்து வருகின்றனர். அங்கு பணியாற்றி வந்த பிரபு என்பவரிடம் கேட்டபோது,
இதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போயிருக்க எம்ப்ளாயருடைய வாழ்க்கைன்றது ரொம்ப கேள்விக்குறிதான் சார். ஏன்னா வந்து இப்போ ஆவரேஜா வந்து எல்லாம் 25 வயசுல வந்து இன்னைக்கு ரேஞ்சில இருக்கிறோம். இந்த அளவுல வந்து எல்லாமே நாங்க ஒரு நிர்கதியா தான் நிக்கிற நிலைமையா இருக்கு. ஆவரேஜான தொகை ஒரு 15,000 தொகை, இது வந்து பெரிய தொகை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய அளவு கூட இல்லாத ஒரு தொகையான சம்பளம் தான் அது. சோ அந்த சம்பளமும் இன்னைக்கு இழக்கிற பட்சத்துல இந்த இழப்பீடு எந்த அளவுக்கு அது ஈடுகட்டும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல
என்று தெரிவித்தார். இந்த தொழிலாளர்களும் வேலை தேடி களத்தில் இறங்கும் போது அது பெரும் சிக்கலை உருவாக்கப் போகிறது என்கிறார் நோக்கியா தொழிற்சாலையின் ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த கண்ணன்.
ஏற்கனவே படித்த இளைஞர்கள் நிரந்தர வேலை இல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்ல 1,000 பேர் 1,00,000 பேர் பதிவு செய்து காத்திருக்கிற சூழல்ல இந்த இளைஞர்களும் வேலைவாய்ப்பு சந்தையில போட்டி போடும்போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி என்பது சமூகத்துல ஏற்படும். குறிப்பாக இவங்க எல்லாம் இளைஞர்கள் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு கான்ட்ராக்ட் வேலைக்கு மீண்டும் போய் சந்திக்கிற போது தேடுகிற போது 5,000 ரூபாய்க்கு தான் வேலை சம்பளம் தர்றாங்க. அப்ப அத்தகைய வேலை வாய்ப்பில் இவங்க வந்து ஒரு 15,000 ரூபாய் மாத வருமானத்தை அனுபவித்து விட்டு அதை 5,000க்குள் நடத்த பழக வேண்டும் என்கிற நிலைமையை உருவாக்குவது என்பது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை நெருக்கடி ஏற்படுத்தும். அது வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்கும்.
இது தொடர்பாக நோக்கியா நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது உற்பத்தியை நிறுத்துவதாக அறிவித்த போது அளித்த அறிக்கையை தவிர வேறு எதையும் தெரிவிக்க விரும்பவில்லை என்று கூறினர். இம்மாதிரியான சிக்கல்களை தமிழ்நாடு அரசு முன்பே எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்கிறார்கள் தொழில்துறை வல்லுநர்கள். பெடரேஷன் ஆப் இந்தியன் சேம்பர் ஆப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அமைப்பைச் சேர்ந்த ராமமூர்த்தியிடம் இது பற்றி கேட்டபோது, இனி வரும் காலங்களில் தொழிற்சாலைகள் வரி விஷயத்தில் கவனமாக இருக்கும் என்று தெரிவித்தார்.
இங்க வரும்போது கம்பெனி வெளிநாட்டிலிருந்து இப்ப நோக்கியா மாதிரி இன்னொரு கம்பெனி இங்க வரணும் ஆரம்பிக்கணும்னு இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக டீல் பண்ணுவார் தமிழ்நாடு கவர்மெண்டோட. சார், இது மாதிரி நோக்கியால இந்த மாதிரி ஆயிடுத்து, எங்களுக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது, அதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாள்னா Naturally, Tamil Nadu government will have to clarify that.
புதிய முதலீடுகளுக்கு இந்த விவகாரம் உறுத்தலாக இருக்காது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.
இதனால நம்மளுடைய வெளிநாட்டு கம்பெனியினுடைய மதிப்பு போயிடுமா அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு என்னுடைய ஃபீலிங் இஸ் ஆகாது, டெஃபினட்டா ஆகாது. ஏன்னா இப்போ சென்கோபைன் இருக்கு, பாக்கி நிசான் வந்திருக்கு, சோ மெனி ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் தட் ஹவ் கம். சோ அதுலெல்லாம் இருக்கிற ஒரு அந்த தனித்தன்மை இதுல மட்டும் எப்படி இல்லாமல் போயிடும்.
ஆனால் இந்த நோக்கியா தொழிற்சாலைக்கு உதிரி பாகங்களை தயாரித்து வழங்கி வந்த ஃபாக்ஸ்கான், சால்காம், செவா லாஜிஸ்டிக்ஸ் போன்ற நிறுவனங்களும் கிட்டத்தட்ட தங்கள் தொழிற்சாலைகளை மூடும் நிலைக்கு வந்துவிட்டன. இங்கு பணியாற்றி வந்த 1,000கணக்கான தொழிலாளர்களில் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய வேலைகளை இழந்துள்ளனர்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். இந்திய நடுவண் அரசு நடப்பு நிதியாண்டில் தனது திட்டமிடப்படாத செலவினங்கள் 10% குறைக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. இதற்காக இந்திய அரசாங்க அதிகாரிகள் விமானத்தில் முதல் வகுப்பில் பயணம் செய்வது, 5 நட்சத்திர விடுதிகளில் கூட்டங்களை நடத்துவது, புதிய வாகனங்களை வாங்குவது போன்றவை தடுக்கப்படுகின்றன. புதிதாக பணி நியமனங்கள் செய்யப்படுவது என்பதும் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசின் வரவு செலவு திட்டத்தில் துண்டுவிடும் தொகையை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை அறிவித்திருப்பதாக அரசு கூறுகிறது. அறிவிக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகளின் திட்டத்தின் மூலமாக எதிர்பார்க்கும் அளவில் துண்டுவிடும் தொகை குறையுமா என்று இந்தியாவின் முன்னாள் வருவாய் செயலரும் சர்வதேச நாணய நிதியமான IMF இன் இந்திய செயல் இயக்குநர்களில் ஒருவருமான MR சிவராமனை தொடர்பு கொண்டு கேட்டார் சாதாத்.
இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து பல வருஷங்களா எடுக்கிறாங்க இந்த கவர்மெண்ட். இது வந்து ஒரு ஆர்னமெண்டல் மெஷர்ஸ் சொல்லாம ஒழிய இதனால ரொம்ப பிஸ்கல் டெபிசிட் குறையும்னு சொல்ல முடியாது. ஆனா பலவித பெரிய பெரிய செலவுகள் இருக்கு, அதுல வந்து எக்கானமி மெஷர் எடுத்தாங்கன்னா அதுல வந்து பிஸ்கல் டெபிசிட் குறைக்க முடியும். பட் அதுல குறைக்கிறதுனா பொலிட்டிக்கலி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
என்ன மாதிரி முடிவுகள்ல குறைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க?
நீங்க ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இருக்கு, இது பல மாகாணங்கள் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சீசன்ல லேபரே கிடைக்க மாட்டேங்கிறது. டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து காரை வந்து ஹையர் பண்ணிக்கலாம், அதாவது ரெண்ட்க்கு எடுத்துக்கலாம். அது கண்டமான பெரிய பெரிய வண்டிகளை லக்ஸரி வண்டிகளை எடுத்துக்கிறாங்க. இப்ப அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பல கோடி கணக்குல செலவு பண்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா சில செலவு வந்து டைரக்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸுக்கு போறது நானே நேரடியா பாத்திருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு சாதாரணமா ஒரு காருக்கு தான் அதிகாரம் உண்டு வச்சுக்கிறதுக்கு, இல்ல அதனால ஒரு ஜீப்புக்கு. நானே ஒரு இப்பவே கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு போனபோது அந்த கலெக்டர் வந்து லக்ஸரி வெஹிக்கிள்ல போயிட்டு இருக்கான். அப்ப நான் கேட்டேன் அந்த கலெக்டர், இந்த மாதிரி ஒரு பல லட்சம் செலவு பண்ணி நீ வண்டி வாங்கியிருக்கியே, இது கவர்மெண்ட் கொடுத்தாங்களா யாரு கொடுத்தாங்க? அவன் பேசல. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு அதிகாரி என்கிட்ட சொன்னார், இல்ல சார் இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இந்த மாதிரி பல ஏஜென்சி இருக்கு, அதுல வந்து கண்டின்ஜென்சி ஃபண்ட் இருக்கு, அந்த பணத்துல இருந்து எடுத்து எடுத்து கொஞ்சமா எடுத்து கலெக்டர் எல்லாம் இந்த மாதிரி செலவு பண்றதுக்கு வேண்டி வண்டி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்னும் ஒரு தடை போட்டதா தெரியல. ஏன்னா இதை பத்தி நான் கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கேன், விவரமா 2 வருஷம் முன்னாடி எழுதியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய லக்ஸரி கார்ஸ் எடுத்துட்டு அதுல வந்து ஒரு நாளைக்கு 1500-2000 அதுக்கு ரெண்ட் கொடுக்குறாங்க, இது எப்படியா நிறுத்தினீங்கன்னா நீங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதை பத்தி ஒன்னும் அவங்க விவரமா ஒன்னும் எடுத்ததா தெரியல. ஆனா இப்ப நடவடிக்கை எதுக்காக எடுக்கிறாங்கன்னாக்கா இந்த 4 மாசத்துக்குள்ள இந்த நெருக்கடி வரலாம், அதுக்கு முன்கூட்டியே அவங்க எடுக்கிறதுக்கு இப்ப இது பண்றாங்க. இதனால ரொம்ப ஒன்னும் செலவு குறையும் சொல்ல முடியாது.
புதிதாக வேலைக்கு ஆள் எடுப்பதில்லை என்கிற மாதிரியான முடிவும் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த முடிவுகள் வந்து அரசாங்கத்தோட செயல்படும் வீரியத்தை எந்த வகையிலும் குறைக்காதுன்னு அரசாங்கம் சொன்னாலும் புதுசா யாரையும் ஆள் எடுக்கிறது இல்லைன்னு சொல்றதுனால அரசாங்கத்தோட செயல் விதம் பாதிக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்களா?
இல்ல அது பாதிக்கப்படாது. ஏன்னா இப்ப இருக்கிறதுலயே அவங்க வேலை ஒண்ணும் ஜாஸ்தி பண்றது கிடையாது. அதனால அரசாங்கத்துல 10% இருக்கிற ஸ்டாஃப குறைச்சா கூட அரசாங்கத்தோட வேலை ஒண்ணும் பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா இப்ப எல்லாமே கணினி மூலமா தான் பண்றாங்க, ஃபைல்ஸ் ஒண்ணும் ஜாஸ்தி எழுதுறது கிடையாது. அதனால கிளர்க்ஸ் இந்த மாதிரி இப்ப பியூன்ஸ் இதுக்கெல்லாம் ஒன்றும் ஜாஸ்தி அவசியதா இல்ல. அதனால அதை குறைச்சதுனால கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் எஃபிஷியன்சில குறையாது.
முந்தைய காங்கிரஸ் அரசாங்கமும் இது மாதிரியா இன்னும் கூடவே கூட, அதாவது திட்டமிட்ட செலவினங்கள் திட்டமிடப்படாத செலவினங்கள் ரெண்டுமா சேர்த்து 15% குறைக்கிறதுக்கான திட்டங்களை கூட போட்டாங்க. ஆனா அதெல்லாம் கடந்த காலங்களில் எதுவும் பலன் தந்திருக்கிறதா?
இல்ல, கடந்த காலம் சரியா நடவடிக்கை எடுக்கலையே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிதம்பரம் டைம்ல வந்து அவர் வந்து இருக்கிற சீஃப் கமிஷனர் போஸ்டுக்கே வேலை கிடையாது, அதுக்கு மேல ஒரு பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் போஸ்ட கிரியேட் பண்ணாரு. அவங்கள்ட்ட பேசினாக்கா எங்களுக்கு வேலையே கிடையாதுங்கிறாங்க. சும்மா இது வந்து அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேண்டி கிரியேட் பண்ணாரா, இல்ல சில விஷயங்களை அமுக்கிறதுக்கு வேண்டி கிரியேட் பண்ணாரா, அதுவும் தெரியாது. இந்த மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல பல விதமான போஸ்ட் கிரியேட் பண்றாங்க, அவசியம் இல்லாம போஸ்ட் கிரியேட் பண்றாங்க, அதுவும் ஹையர் லெவல் போஸ்ட், வேலையில்லாத போஸ்ட். அந்த போஸ்ட் எல்லாம் எடுத்து விட்டா தான் நாளைக்கு கவர்மெண்ட்ல கொஞ்சமாவது செலவை குறைக்க முடியும்.
இந்திய முன்னாள் வருவாய் செயலர் MR சிவராமன். அடுத்து ஓர் அறிவிப்பு.
சாப்பாடு பிள்ளைகள் கவனிக்காம புறக்கணிக்கப்பட்டு வீதியில் அடைகிறாங்க.
பொம்பளை ஆள் தாலி ஓட்டாச்சுன்னா கேட்டுக்க, அந்த பக்கம் தான் போப்போ வாவான்றேன்,
கூட பேசினா வந்து சப்பு சப்புன்னு அடிச்சுப்படுறேன். நம்மளா நம்ம பெத்த பிள்ளை
அதுக்கு வெக்கப்பட்டு போய் மறந்து குடிச்சாகிறேன். நம்மளுக்கே பெத்த பிள்ளையே கஞ்சி ஊத்த மாட்டேன்னுது, அப்படி இருக்கையில் எதுக்கு இருக்கணும்? மாத்திரை மறந்து குடிச்சுப்படி சாக வேண்டியதே.
பெண் சிசு கொலைகள் நடந்த தமிழ்நாட்டில் இன்று பெற்றோர் கொலைகள் நடக்கின்றன. இதில் எல்லா கொலைகளும் கைகளால் நடத்தப்படுவதில்லை, பலர் புறக்கணிப்பின் மூலமே கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வேர்களை வெறுக்கும் விடுதுகள் பெட்டகத்தொடர் BBC தமிழோசையில் ஞாயிறு தோறும் இடம்பெறும்.
அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
பதுளை மாவட்ட நிலச்சரிவில் இறந்தவர்கள் அல்லது காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 38 குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஈராக்கில் அன்பார் மாகாணத்தில் 50 பழங்குடியினரை இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் ஒட்டுமொத்தமாக சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வங்கதேசத்தில் முழுமையான மின்வெட்டு ஏற்பட்டிருக்கின்றது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள் நேயர்களே. இன்றைய செய்தியரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சி இடம்பெறவில்லை. அடுத்த சனிக்கிழமை அது திட்டமிட்டபடி இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.